அல்லேலூயா. கர்த்தர் அருமையான மாலை நேரத்திலும் கூட நமக்கு நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவ ஆலோசனை மிகவும் முக்கியம். இப்பொழுதும் கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:27 எபேசியர் 4:27
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்றைக்குமே நம்முடைய எதிராளியை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். பிசாசின் விஷயத்தில் நமக்கு வேதம் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். ஆனால் இங்க நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையை வஞ்சித்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அபகரித்துக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்வான். ஏன் கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த சாத்தான் ஒரு காலத்தில் அவன் தேவ தூதனாக இருந்தவன், தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்தவன். அவன் விழுந்து போன பின்பு அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த இடத்தை நிரப்புவதற்காக கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனால் விழுந்து போனவன் அதோடு ஓடி போகவில்லை. அவன் என்ன செய்கிறான், கர்த்தரோடு தொடர்ந்து போராடுகிறவனாய் இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின மனுஷனையும் அவன் விட்டு வைக்கவில்லை, அவர்களோடு போராடுகிறான். ஆதாம் ஏவாளிடத்தில் வந்து அவன் போராடினான். அதிலே ஏவாளை வஞ்சித்து பிசாசுக்கு அவள் இடம் கொடுக்கும் பொழுது மேற்கொள்ளுகிறான். இப்படி மனு குலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் அவனுடைய ஆளுகையை முறிக்கிறார். பின்பு கர்த்தருடைய அடுத்த திட்டம், கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை வைத்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கும் பொழுது, அப்படி ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளையும் எப்படியாகிலும் அந்த ரட்சிப்பை விட்டு வெளியே தள்ளி அவர்களை நரகத்தின் பிள்ளைகளாய் மாற்றி அவர்கள் பரலோகத்திற்கு போகாதபடி தடுக்கிறதற்கு தன்னாலான முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் செய்கிறான், இனியும் அவன் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பான். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் எவ்வளவு பேரை விட தள்ள முடியுமோ அவ்வளவு பேரை வீழ்த்துவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். இந்த கடைசி கால சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. அப்போ விசுவாசிகள் என்று வந்தவுடனே அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு அவர்களை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறான். அதனாலதான் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுத்தி சுத்தி வரான். விசுவாசிகளையே சுத்தி சுத்தி வரான். யார் ஏமாறுவாங்க, யாரை விழுங்கலாம் அப்படின்னு பாக்கிறான், ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்ணி வரும் பொழுது அவனாக யாரையும் தன்னுடைய பலத்தினால் மேற்கொள்ள முடியாது. தன் பலத்தை வச்சு அவன் யாரையுமே மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது யார்கிட்டயாவது கொஞ்சம் ஒரு பிளேஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அந்த இடத்தை அவன் தேடுகிறான். கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு பாக்கிறான். கொஞ்சம் இடம் கிடைச்சது பிறகு அதை வைத்துக் கொண்டு அவர்களை அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்கிறது அவருடைய செயல்பாடு. அதனாலதான் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கொஞ்சம் நீங்க இடத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என்ன செய்வான், அவன் உங்கள் முழுவதையும் அவன் ஆக்கிரமித்துக் கொள்ளுவான். ரொம்ப கவனமா இடம் கொடாம இருங்கன்றார். சரியா, இன்னைக்கு இந்த இடத்துல நாம பிசாசிற்கு தங்க வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவன் இடம் பிடிக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவன் இடம் பிடிக்கிறான் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 4 சாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே எப்படி அவன் இடம் பிடிச்சான். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு என்னைக்குமே ஒரு அகோரமாய் விகாரமாய் பயங்கரமாய் வந்து நான் தான் பிசாசு என்று சொல்லி அவன் வருவது கிடையாது. நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், இருக்கிற சூழ்நிலைகள், ஏன் நம்ம யாருமே இல்ல கூட நம்முடைய சொந்த மைண்ட டைரக்ட் அவன் கான்டாக்ட் பண்ணி எப்படி ஆகிலும் அவன் இடத்தை பிடிக்கிறது அவனுடைய காரியம். இன்னைக்கு இப்படி எப்படி எல்லாம் யார் யாருடைய வாழ்க்கையில் அவன் இடம் பிடிச்சான் என்பதை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஆனால் ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும், அவன் என்னதான் இந்த உலகத்தில் அவன் இடம் பிடிக்க தேடினாலும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி. ஆமென். இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் நம்முடைய வெற்றி. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கூட நீங்க திருப்பி பார்த்தீங்களானால் அவருடைய வாழ்க்கையில எப்படியாகில உள்ளே நுழைகிறதற்கு அவன் தன்னாலான எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தான். இயேசு கிறிஸ்து லைஃப்லயும் ட்ரை பண்ணான், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் எங்கேயுமே சக்சீட் ஆகல, அவனால் ஜெயிக்க முடியல எந்த இடத்துலையுமே. அதனாலதான் கடைசியில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 அதிகாரம் 30 வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஃபைனல் ரிப்போர்ட் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். வாசிக்கலாம்,
இனி நான்
உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை,
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்,
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்,
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை,
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல அவன் எத்தனையோ முயற்சி பண்ணான், ஆனா கடைசியில் அவர் சொல்ற ரிப்போர்ட் கொடுக்கிறாரு அவன் எத்தனையோ முயற்சி பண்ணாலும் அந்த உலகத்தில் அதிபதி கிட்ட வரான், ஆனால் அவனுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன இடத்தை கூட நான் கொடுக்கலங்கிறாரு. அவன் என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் கொஞ்சம் கூட ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை, அவனுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்றார் கடைசியில். இது அவர் கொடுக்கிற ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம கர்த்தருக்கு முன்பாக கடைசியில் கொடுக்கணும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட் தான் நம்ம கொடுக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல நான் சொன்னது போல பிசாசு எப்படியெல்லாம் வஞ்சகமாய் நுழைந்து இடம் பிடிக்கிறான் என்பதை நம்ம கவனிக்கலாம். எடுத்துக்கொள்வோம் 1 புஸ்தகம் 21 முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 முதலாவது வசனம்,
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி, இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு, தாவீதை ஏவி விட்டது,
போதும். இங்க பார்க்கும் பொழுது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பிசாசு செயல்படுறான் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பிசாசு செயல்படுகிறான். இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினானாம், எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்காக தாவீதை ஏவி விட்டான். பிசாசுடைய செயல்பாடு நான் ஏற்கனவே சொன்னேன், அது பார்க்கறதுக்கு ஒண்ணு ரொம்ப பயங்கரமா இருக்காது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, தாவீதின் இடத்துல பிசாசு வந்து அவனை ஏவினானோ, என்ன ஏவனா, 4 கொலை செய்யும்படி, 4 அப்பாவிகளை கொலை செய்யும்படி சொல்லல, போய் ஏதோ பெரிய பாவம் செய்யும்படி சொல்லல, ஒரு அநியாயம் செய்யும்படி சொல்லல, வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும்படி அவன் சொல்லல. ரொம்ப சாதாரண கேஷுவலான ஒரு விஷயம். இத சாத்தான் வந்து தாவீது கிட்ட பேசுறான், நீ ஒரு சென்சஸ் எடுங்கிறான், தேசத்தை ஒரு சென்சஸ் எடு, அவ்வளவுதான். இது ஒன்னும் ஒரு தப்பான காரியமா தெரியலையே இல்ல. தேசத்தை சென்சஸ் எடுக்கிற, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்கு தேசத்தை ஒரு சென்சஸ் எடு அப்படின்னு சொல்றது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. பைபிள்ல சென்சஸ் எடுத்த சம்பவங்கள்லாம் பைபிள்ல இருக்குது இல்லையா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட என்ன செய்தாங்க, அகஸ்துராயினுடைய காலத்திலே அவர்கள் குடிமதிப்பு எழுதினார்கள் என்று இருக்குது இல்லையா. அப்படிதான் அந்த சென்சஸ் எடுத்தாங்க. அப்ப பைபிள்ல வந்து சென்சஸ் எடுக்கிற சம்பவங்கள் பைபிள் இருக்குது, அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான்னு பாருங்க. அப்ப இந்த சென்சஸ் எடுக்கிற விஷயத்தில் தாவீதை பிசாசு ஏன் ஏவணும், இதுல என்ன விஷயம் இருக்குது? அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு சென்சஸ் எடுக்கப்பட்டதே, அதை பத்தி ஒன்றும் பெருசா போடலையே. அகஸ்தராயன் அந்த சென்சஸ் எடுக்கும்போது அதை ஒன்றும் போடலையே. ஆனால் தாவீது இது சென்சஸ் எடுக்கிறது வந்து தானாய் நடக்கல, இது பிசாசினால் ஏவப்பட்டு இவன் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. பிசாசு அவனை ஏவி விட்டான். இந்த இடத்துல ஏன் சென்சஸ் எடுக்கிறத ஏன் பிசாசு ஏவறான், சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஏவணுமா? அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். பைபிள்ல வேற சென்சஸ் இருக்குது, ஆனா ஏன் இதை வந்து சாத்தான் ஏவி விட்டான்? அப்ப இதுல வந்து சாத்தான் ஏதோ ஒரு மோசமான காரியம் வரல, இவன் மைண்ட்ல வந்து சாதாரணமா சும்மா இருக்கும்போது பேசணும் சென்சஸ் எடுத்துறேன், ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சென்சஸ் எடுத்துறேன். அப்ப தாவீதுக்கு தப்புன்னு தெரியல. உடனே பாருங்க, தாவீது தன்னுடைய அடுத்த இரண்டாவது வருஷத்துல வாசிக்கிறான், அதுக்கு அவன் உடனே அதை அப்ளை பண்றான், அந்த காரியத்தை அப்ளை பண்றான் பாருங்க, வாசிப்போம்.
அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்விக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூரத்தனையாய் அவர் வத்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படியே சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 1,100,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு கணக்கிடும்படி சொல்லுகிறார். அப்படி சென்சஸ் எடுக்க சொல்லும் பொழுது தாவீதுடைய உத்தமமான படை தளபதி யோவாப், இந்த யோவாப் சொல்லுகிறார், ஆண்டவரே ராஜாவே இது எதுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் அதற்கு எதிர்த்து தடுத்து பார்க்கிறான், முயற்சி பண்றான், வேண்டாம் இது தேவையில்லை இது செய்யாதீங்க. ஆனால் தாவீது தான் பிடிச்ச புடியில ஸ்ட்ராங்கா நின்னான், செய்யணும், நான் சொல்றேன் நீ செய், நான் ராஜா நான் சொல்றேன் நீ போய் சென்சஸ் எடு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். அப்ப யோவாப்னா அதுக்கு மேல ஒன்னும் பேச முடியல, இவன் போய் சென்சஸ் எடுத்துட்டு வந்து கணக்கு கொடுத்துட்டான். இப்படி காரியத்தை செய்த பிறகு கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இப்படி அவர் செஞ்ச பிறகு கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் வந்தது. அப்ப சென்சஸ் எடுக்கிறது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகஸ்துராயன் சென்சஸ் எடுத்தது தவறு கிடையாது, ஆனா தாவீது எடுத்தது தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகஸ்துராயன் வந்து ஒரு புறஜாதி ராஜா, ரோம அரசாங்கத்தின் ராஜாவாக இருந்தான். அவன் அதை செய்வது தன் தேசத்தின் காரியத்தை கணக்கிடுகிறது. ஆனால் இங்கே தாவீது இந்த காரியத்தை செய்தது தானாய் வரவில்லை, பிசாசு ஏவி இந்த காரியத்தை செய்து தாவீதை கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் மூழும்படி செய்துவிட்டதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொன்ன காரியம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் தான் இஸ்ரேல் ஆரம்பிச்சது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதல் வாக்கு தத்தம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், எண்ண முடியாததா இருக்கும். கொண்டு போறேன் அப்படி அதை மல்டிப்ளை பண்ணுவேன், எண்ண முடியாத அளவுக்கு சந்ததியை நான் பெருக பண்ணுவேங்கிறார். ஆனால் அப்படி கர்த்தர் வாக்கு பண்ணினது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கிடையாது, அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அந்த யூத ஜனங்களின் கணக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு புறஜாதிகளாகிய நாமும் கூட ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நம்மையும் கர்த்தர் இணைத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாக இருக்கிற நம்மையும் அந்த லிஸ்ட்ல கர்த்தர் நம்மையும் சேர்த்துக்கிட்டார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்திலே கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை ஏராளமாய் கர்த்தர் பெருகு பண்ணிட்டார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல இன்றைக்கு கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். இன்னும் பெருக பண்ணுவார், புரிஞ்சுதா? இன்னமும் பெருக பண்ணுவார். அப்ப கர்த்தருடைய திட்டமே எண்ணிக்கைக்கு அடங்காத, கணக்கிட முடியாத அளவுக்கு நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவருடைய விஷன் பெருசு. அந்த திட்டத்தை ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு புறஜாதிகளின் நடுவில் அந்த திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவீது என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஜனத்தை எண்ணி பார்த்து கொண்டு சொல்லிடுன்றான். அப்ப இது தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் மிகப்பெரியது. ஆனால் இவனோ அதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் காமிச்சு இவ்வளவுதான் தேவ ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்படி செய்ய அவன் பிசாசானவன் ஏவி விடுகிறான். அப்ப இந்த காரிய உண்மையிலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிர்மாறான ஒரு செய்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மாறான ஒரு காரியம், அதை செய்யும்படிக்கு சாத்தான் ஏவினான். நீங்க சாத்தான் நம்ம ஏவருது பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு அது மோசமானதாகவே தெரியாது, மோசமானதா தெரியாது, நல்லதா தான் தெரியும், நல்லதா தான் தெரியும். ஆனால் நல்லதாக தெரிகிறதான அந்த விஷயம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதாய் அது இருக்கும் பொழுது அது சாத்தானால் வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாமே மோசமானதாவே தெரியாது, சிலது ரொம்ப நல்லதா தெரியும். ஆனால் நல்லதெல்லாம் சரியானதல்ல. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நல்லதெல்லாம் சரியானது கிடையாது. நம்ம நல்லது நம்ம நினைச்சு இறங்கிடக்கூடாது. நல்லதெல்லாம் சரியானது கிடையாது. நம்ம வந்து சரியானதை பார்க்கணும், வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா சரியா இருக்குதான் பார்க்கணுமே தவிர நல்லா இருக்குதான் பார்த்துட்டு நம்ம இறங்கிடக்கூடாது. நம்ம நல்லதுதான் செய்யணும்னு சொல்லி நம்ம ஒருபோதும் இறங்கிடக்கூடாது. அது சரியானதா இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். எப்பவுமே அதை ரொம்ப கவனிக்கணும். நம்ம செய்யறது சரியானதா இருக்கிறதா? நல்லது என்பது வேறு, சரியானது என்பது வேறு. ஒரு காலத்துல நான் ரொம்ப சின்னதா இருக்கும் பொழுது சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுடி, ரவுடின்னு சொல்றதை விட ஒரு சிஸ்டமேட்டிக் ரவுடி ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அகரம் நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டதில்ல. சிஸ்டமேட்டிக் ஆள் ஒருத்தர், அகரம் நாராயணன் ஒருத்தர். அகரம்ன்றது தாம்பரம் பக்கத்துல, சேலையூர் பக்கத்துல இருந்து. அவன் அந்த இடத்துல அகரம்னு ஒரு இடம் இருந்துச்சு. அவன் வந்து ஒரு பெரிய டீம் வச்சிருப்பான். அவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம், எல்லாம் ஒயிட் ஷர்ட் ப்ளூ பேண்ட் போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க, வேற ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பக்கா யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க. என்ன ஒரு ஒரு இடத்துல போய் அடிச்சு கரண்டா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னாலும் யூனிஃபார்மோட தான் போவாங்க. எதுக்குன்னா அதை பார்க்கும்போது இவனுடைய ஆட்கள் எல்லாருக்கும் தெரியணும், இது தெரிஞ்சது இவங்களுடைய ஆட்கள்னு தெரியணும், படிச்சுட்டு தெரியும், அதுக்காகவே யூனிஃபார்ம். அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சுட்டு இருக்கும்போது அவனை யாராலும் பிடிக்க முடியல. அவன் வந்து ஒரு என்ன சொல்றான், ஒரு சரியான அத்லெட். அவன் எத்தனையோ முறை போலீஸ் அவரை சூழ்ந்து கொள்ளும். ஒரு வீட்டில் அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான், அந்த வீட்டை ஃபுல்லா சரவுண்ட் பண்ணிடுவாங்க போலீஸ். ஆனா அவன் எப்படி தப்பிப்பான்னு யாருக்குமே தெரியாது. நிறைய சந்தர்ப்பத்தில் போலீஸ் கொட்ட விட்டாங்க. அப்படி சூழ்ந்துருவாங்க, ஏதாவது ஒரு வீட்டிலேயே ஜம்ப் பண்ணி அந்த மாடி அந்த மாடி ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடுவான். அவனை யாருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஹைலி டேலண்டட் அவன். ஒரு முறை இந்த பல்லாவரம் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து அவனுக்கும் அவனுடைய எதிர்குரூப்புக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்த போது எதிர்பட்ட எல்லாரையுமே போய் வெட்டிட்டான். ரோட்ல பப்ளிக்ல போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனை யாராலும் பிடிக்க முடியல. அப்ப வந்து எம்ஜிஆர் பீரியட்ல இருந்துச்சு, எம்ஜிஆர் அரசாட்சி செஞ்சு கொண்டிருந்த காலம் அது. யாராலும் பிடிக்க முடியல. அப்ப எம்ஜிஆருக்கே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சார், இவனை பிடிக்க முடியல, எப்படி பண்றானே, நமக்கு நம்ம ஆட்சியில இப்படி பண்ணிட்டு இருக்கிறானு சொல்லிட்டு. ஆனா எம்ஜிஆருக்கு போய் ஒரு நல்ல நேம் எல்லாருக்கும் முன்னாடி உண்டு. உடனே அவரு ஒரு செய்தி அவனுக்கு அனுப்பி அவனை என்கிட்ட எனக்கு போன்ல பேச சொல்லு என்ன அப்படின்ட்டு. எனக்கு என்கிட்ட அவனை போன்ல பேச சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். அவனை பிடிக்கவே முடியல. அப்ப டைரக்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவன்கிட்ட பேசுறது ரெடி ஆயிட்டாரு. அவன் என்ன என்கிட்ட போன்ல பேச சொல்லு, நான் பேசுறேன்ட்டு. இந்த நியூஸ் வந்து பப்ளிக்ல வந்து கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவனும் எம்ஜிஆருக்கு லைன்ல வரான் போன்ல. ஏன்னா இவரால் அவனை இது பண்ண முடியல, அவன் அவங்கிறது லைன்ல வரான். வந்தன எம்ஜிஆர் போன் எடுக்கிறேன், எடுத்த நான் தான் அகரநாராயண் பேசுறேன், பேச சொன்னீங்களாமே அப்படின்னா. உடனே கேட்கற, என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ செய்யறது சரியா, என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறிய, இவர் அவனை நல்லா பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும்ட்டு கேட்கிறார். என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ செய்யறது சரிதானா அப்படிங்கிறார். அதுக்கு அவன் என்ன சொன்னான், தலைவரே நான் உங்களை தலைவரா தான் நினைக்கிறேன், தலைவரே நீங்க சினிமால செய்யறத நான் நேர்ல செய்யறேன், நிஜ வாழ்க்கையில செய்யறேன் அப்படின்னானா. அவன் என்ன செய்வான், நல்ல வசதியானவங்களை அடிச்சு புடுங்கி உடச்சு கொள்ளையடிச்சு ஜனங்களுக்கு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு கொடுத்துருவான். அது செஞ்சிருக்கிறான் வீரப்பன் கூட, அதுதான் செஞ்சான். அப்ப அதே போல கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அவன் நல்லா தர்மமணியர்களை உதவி செஞ்சிருக்கிறான். ஆகையினாலே அந்த அகரம் ஏரியால யாரும் போலீஸ் என்ட்ரா அவனை பிடிக்க முடியாது, அந்த ஏரியா கூட யாரும் போய் அவனை பிடிக்க முடியாது, வெளியிலே அவனை பிடிக்க முடியாது. ஊரில் அவ்வளவு சப்போர்ட் அவனுக்கு. காரணம், அவன் பெரிய ஆட்கள் இடத்துல கொள்ளையடித்து ஆட்களை கடத்தி பணத்தை பறிச்சு ஏழை ஜனங்களுக்கு நல்ல விநியோகம் பண்ணிடுவான். அப்ப அவன் தைரியமா சொன்னான், இந்த மாதிரி தலைவரே நீ சினிமால செய்யறத நான் நேர்ல நிஜ வாழ்க்கையில செய்யறேன் அப்படின்னா. இது கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது, ஆனா பார்க்கும் பொழுது நல்ல விஷயம் செய்யறது, ஆனால் அதே நேரத்தில் சரியான காரியம் இல்லை. நல்ல விஷயம் எல்லாம் சரியானது என்று சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. பல நேரத்தில் நல்ல விஷயம்ன்றதை நம்ம சரி நம்ம நினைக்கிறோம், தவறான காரியங்கள். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு வெளி உலகத்துல மட்டும்தான் இப்படி நினைக்காதீங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இது போல நிறைய இருக்குது. நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே பிசாசு அழக நல்ல விஷயங்களே உள்ள ஊடுருவப்படுவான், ஆனா அது சரியானதான்னு நம்ம பார்க்க மாட்டோம். நல்ல விஷயங்களே ஊடுருவப்படுவான். நான் ஏற்கனவே சபையில நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா இந்த இடத்துல வர்றதுனால சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு நிறைய அது ஆவிக்குரிய எஸ்பெஷலி ஆவிக்குரிய சபைகளை நான் மெயினா சொல்றேன் போக்கஸ் பண்ணி பிசாசு பண விஷயத்துல நிறைய காரியங்களை நுழைஞ்சிருக்கான். இது தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஜாஸ்தி, தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் ஜாஸ்தி, அது தமிழ்நாட்டிலையும் ஜாஸ்தி. நான் வழக்கமா ஆந்திராவுக்கு செல்லும் பொழுதுலாம் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக ஒரு சகோதரன் வருவார், இங்க இருந்து கூடவே வருவார். அந்த அவர் ஒரு பாஸ்ட், அவர் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து கேட்டார், பாஸ்டர் இந்த மாதிரி சில ஸ்கீம் எல்லாம் வந்திருக்குது, ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இத்தனை 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம்னா, 10000 ரூபாய் 15000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா, மாசம் மாசம் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, வருஷம் ஃபுல்லா கொடுக்குறாங்க, அப்புறம் 4 மாசத்துல கொடுத்த பணம் நம்ம கைக்கு வந்துடும், இது நமக்கு வருஷம் ஃபுல்லா கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் ஸ்கீம் இருக்குது. மாசம் 10000 ரூபாய் முதல்ல கொடுத்தோம், மாசம் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, 4 மாசத்துல நம்ம போட்ட பணம் நமக்கு வந்துருது, அப்புறம் வருஷம் ஃபுல்லா நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க, நமக்கு அவ்வளவு இது இருக்குது, ஸ்கீம் எல்லாம் வந்திருக்குது, எங்க சர்ச் கிட்ட என்ன சொல்றாங்க, இது எப்படி பாஸ்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், வேண்டாம் பிரதர், அது சரி கிடையாது, கர்த்தருடைய சித்தம் கிடையாது, உங்கள் தேவை எதுவோ அது கர்த்தர் செய்வார், அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இப்படி ஸ்கீம்ல எல்லாம் போய் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நான் அவரை வான் பண்ணி அனுப்பினேன். ஆனாலும் அவருக்கு அதுக்கு மேல அங்க ரொம்ப பிரச்சனை வந்த உடனே அவரும் இறங்கிட்டார். இறங்கி அதோடு கூட அவரு மட்டும் இறங்கினால தன்னுடைய சர்ச் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க சபையில் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஜனங்க சும்மா இருப்பாங்களா, ஆள் ஆளுக்கு 10,000 ரூபா எங்கெங்கயோ கடன் வாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, தான் பேர்ல 10,000 ரூபா, தன் மனைவி பேர்ல 10,000 ரூபா, பிள்ளை பேர்ல 10,000 ரூபா, எல்லாரும் குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 10,000 ரூபா, 40,000 ரூபா, 50,000 ரூபா நகையை வச்சு பொருளை வச்சு கடன் வாங்கி எல்லாம் வந்து கட்டிட்டாங்க. கச்சகமா கட்டிட்டாங்க, ஏன்னா பாஸ்டே சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொன்ன எல்லாம் கரெக்டா இருக்கும்னு கட்டிட்டாங்க எல்லாரும். கடைசியில் 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு கரெக்டா அந்த ரேட்ல வருவான், 100 ரூபாய் கட்டுக்கட்டா எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல் மாசம் கரெக்டா கொடுத்தாங்க, 2வது மாசம் கரெக்டா கொடுத்தாங்க. உடனே எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னு 2 பேர் யோசிச்சவங்களும் கூட இவங்க கொடுக்கறத பார்த்தோன்னா இன்னும் நல்லா சேர்ந்துட்டாங்க, சபை ஃபுல்லா சேர்ந்துருச்சு. கடைசியில 3 மாசம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓடி போயிட்டாங்க, அத்தனை அள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பணத்தை விட்டுட்டு அலையிறாங்க, கமிஷன் ஆபீஸ்க்கு அலையிறாங்க, அங்க இங்க அலையிறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்து எங்கூட ஒரு ஆந்திராக்கு வந்தாரு. ஆந்திராக்கு வந்திருக்கும் போது அப்ப நாங்க ரூம்ல இருக்கோம், எங்க ஹோட்டல் ரூம்ல இருந்தோம். அப்ப டிவி ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அது ரூட் காஸ்ட், ஏன்னா ஆந்திரா இருக்கிற ஒரு பாஸ்டர் அதாவது அங்கதான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. அது அங்க ஆந்திரால இருந்து நாங்க டிவியில பாத்தோம், அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, இது போல இது பார்க்கும் போது என்ன நிறைய நினைக்கிறாங்க, நல்ல பணம் வருது சர்ச்சுக்கு, நாலு ஆம்பிளிஃபையர் வாங்கி போலாம், மிக்சர் வாங்கி போலாம், சர்ச்சுக்கு கீபோர்டு வாங்கலாம், எல்லாம் நல்லதான் தெரியுது. இப்படி பணம் வரதை பார்த்தோன்னே இவங்க வேற எதுவும் தப்பா யூஸ் பண்ணல, எதுக்கு சர்ச்சுக்கு இது வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம், சர்ச்சு பில்டிங் கட்டிடலாம் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயமாய் தோன்றுகிறதெல்லாம் சரியானது கிடையாது. பிசாஸ் இப்படிதான் என்ன செய்வான், நல்ல விஷயத்தை கொண்டு வருவான், நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வருவான், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது தேவனால் உண்டானதா என்பதை வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் விசுவாசத்துல பிழைக்கணும். கர்த்தர் ஒருத்தர் அழைச்சா அவன் கர்த்தரை நம்பி பிழைக்கணுமே தவிர இப்படிப்பட்ட ஸ்கீமை நம்பி பிழைக்க கூடாது, புரியுதா? அப்போ இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு இப்படித்தான் உங்க வாழ்க்கையில வந்து நல்லது நிறைய பேர், நல்ல விஷயம் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் போய் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. என்ன காரியம் உங்களுக்கு நேராய் வந்தாலும் சரி, இது என் பக்கத்தில் இருக்கிறவன் செய்யறான், அவன் செய்யலாம், ஓகே, அவன் கர்த்தரை அறியாதவன், அவன் செய்வான், அதனால அவனுக்கு நிறைய லாபம் வருது, அவன் செய்வான். ஆனா அதே காரியத்தை நான் செய்வதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா, புரிஞ்சலாம்? பக்கத்தில் இருக்க சொல்லுவான், பாரு எனக்கு இதனால இத்தனை லட்சம் கிடைச்சதுன்னுவான். உண்மைதான், அவனுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு அவனுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா அவன் கர்த்தரை அறியாதவன், அவன் என்ன வேணா செய்வான். ஆனால் கர்த்தரை அறிந்த நாம் அதே காரியத்தை, அந்த லாபத்தை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை இறக்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பிசாசு இப்படிதான் செய்வான், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு ஆதாயம் கிடைச்சிருக்கிறது, நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு தான் கிடைக்குதுன்னு கூட சாட்சி சொல்லுவாங்க. இல்ல, யார் வேணா செய்யட்டும், என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை என் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா இல்லையா, அதை நாம் என்ன செய்யணும், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்க தெரிய வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம தப்ப முடியும். அப்ப தாவீது வந்து தொகை பார்த்தது ஒன்றும், அது பார்க்கறதுக்கு வெளிப்பிரகாரமாய் பார்க்கறதுக்கு ஒன்றும் மோசமான ஒரு காரியம் கிடையாது. சென்சஸ் எடுக்கிறது மோசமான விஷயம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது அது தவறான காரியம். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அதற்காக இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது என்று பார்க்கிறோம், சரியா? இரண்டாவது, சாத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி பிரவேசிக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:26-27.
இயேசு பிரதியுத்தரமாக,
நான்
இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
இப்ப யூதாஸ்காரியத்திற்குள் சாத்தான் புகுந்தான். இது எப்படி நடக்குது, இது ஏன் நடந்துச்சு. இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீதுக்குள் சாத்தான் எப்படி ஏவினானோ அதே போல இந்த இடத்துல யூதாசுடைய வாழ்க்கையில சாத்தான் அவனுக்குள் புகுந்து விட்டான். இதுதான் பைனல் ஸ்டேஜ். அதுக்கு மேல அவன் தப்புறதுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன் இந்த யூதாஸ் காரியத்திற்குள் சாத்தான் நுழைந்தான்? இது ஒரு நாள் சம்பவம் அல்ல, ஒரு சின்ன விஷயம் அல்ல. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்ப பிசாசு அவனுக்குள் புகுறது வந்து சடனா அப்படி நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னால ஒரு பெரிய மேட்டரே இருக்குது. சாத்தான் அவனுக்குள் புகுந்ததுக்கு பின்னால ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம வாசிப்போம். அது 13 அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கலாம்.
சீமோனின் குமாரனாய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில்
சாத்தான் எடுத்த உடனே யூதாசுக்குள் புகழ. முதல்ல என்ன செஞ்சானா, அவன் புகுந்தான்றதுக்கு நடந்துச்சு, அதை எப்படி ஆரம்பிக்குது, பிசாசு எப்படி இடம் கொடுக்கிறான்றது பாருங்க. பிசாசு எடுத்தோடனே யாரு கூட நுழைய முடியாது, டக்குன்னு என்டர் ஆக முடியாது. என்ன தூண்டி விட்டான் இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுத்துற, இதனால் உனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமே, இயேசு கிறிஸ்துவை நீ இவர்தான் அப்படின்னு காட்டி கொடுத்துரு, அது போதும். ஒரு சின்ன தூண்டுதல் புரியுதுங்களா. சாத்தான் என்னைக்குமே ஒரு ஷாட்ல நம்ம கூட நுழைய முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தூண்டுதல். அப்ப நம்ம மைண்ட்ல தான் என்னைக்குமே அவன் செய்கிற முதல் அடி எடுத்து வைக்கிறது மைண்ட்ல தான். புரியுதுங்களா, மைண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும். நீங்க எந்த ஒரு காரியம் சொல்றேன், அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அது அப்பியர் ஆகிறது மைண்ட்ல தான். அது மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாஷ் வரும்பொழுது நம்ம அலர்ட் ஆயிட்டு அதை உடனே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அது பெரிய டேமேஜ் உண்டாகாது. ஆனால் அதே காரியத்தை ஒருவன் திரும்ப யோசிக்கிறான் என்றால் அது பலன் அடையும். புரியுதுங்களா, மைண்ட்ல வந்து எதுவா இருக்கட்டும், எது ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஷ் ஆகும் பொழுது நம்ம அதை உடனே பைன் பண்ணிட்டோம், அதை தப்புன்னு உடனே கண்டுபிடிச்ச உடனே அதை கிளியர் பண்ணிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடுவோம், அது பெரிய மேட்டர் ஆகாது, சால்வ் ஆயிடுவோம், 5 சால்வ் ஆயிடும். ஆனால் அதை உட்கார்ந்து திரும்ப அதை மெடிடேட் பண்ணோம், நினைச்சோம், யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பலன் கொள்ளும், ஸ்ட்ரென்தன் அடைஞ்சிடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆயிடும். நம்ம கொடுக்கிற டைம் பொறுத்தது. நிறைய டைம் அதையே யோசிக்கிறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மணி மேக்கிங் ஒரு ஸ்கீம் ஒன்று வருது, எடுத்தோடனே நமக்கு அது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ரைட் வேணாங்க போங்க அப்படி அனுப்பிட்ட முடிஞ்சு போச்சு. இதை செய்யலாம் என்ன, செஞ்சா என்ன, இதுல நமக்கு லாபம் வருமே, செஞ்சாதான் என்ன, இப்படி நீங்க திரும்ப நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதை செய்ய வேண்டாம், அதுல ஜாயின் பண்ண வேண்டாம்ன்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப டல் ஆயிடும். எதை நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது பலன் பெற்றுடும். அது தப்பா இருந்தாலும் சரி அது பலன் கொண்டுடும். செய்யக்கூடாது என்ற எண்ணம் முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா இதுக்கு நம்ம ரொம்ப மைண்ட் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே இது பலன் அடைந்து விடும், இது பலவீனம் அடைந்து விடும். சரியான காரியம் முதல்ல செய்யக்கூடாது நினைச்சது பலவீனமாயிடும். ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறது பலன் அடைஞ்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சாத்தான் அவனுடைய இருதயத்தை தூண்டினான். என்னைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவன் தூண்டும் பொழுதே ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூண்டுகிற ஸ்டேஜ்லயே நம்ம அலர்ட் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளுவோம். அடுத்தது பாருங்க, இன்னொரு சம்பவம் யூதாஸ பத்தி, யோவான் 6 70-71 வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாகிய இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார்.
இவ பாருங்க, இது ஒரே நாள்ல நடக்கல. சாத்தான் அவனை தூண்டான். இந்த யூதா இவனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவனை வைத்துக் கொண்டே கர்த்தர் ஒரு இடத்துல மெதுவா சொல்றாரு, பொதுவா சொல்றாரு, இந்த 12 பேர்ல உங்களுக்குள்ளயும் கூட ஒருத்தன் பிசாசா இருக்கிறான், பிசாசனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவனுக்கு சுருக்குடு உரைச்சிருக்கணும். என்னடா அது, இங்க 12 பேர் தான் இருக்கணும், இது உங்களுக்குள்ளயும் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான், பிசாசுடைய சிந்தனை உடையவராக்கிறான்னு சொல்றாரு, பிசாசுடைய தூண்டுதலுக்கு ஆளா இருக்கிறான், அந்த சிந்தனைக்குள்ள ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு, இது நம்ம தானே இது அப்படின்னு சொல்ல என்ன செஞ்சு அந்த நிமிஷத்துல அவன் அலர்ட் ஆயிருக்கான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அதை குறித்து யாருக்கும் தெரியாம ஜஸ்ட் காமனா பாயிண்ட் அவுட் பண்றாரு. அந்த டைமாவது அவன் என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும், அது அலர்ட் ஆகி யாருக்கும் தெரியாம வெளியில வந்திருக்கணும். ஏன்னா நல்லா தெரியணும், யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் கிடையாது. யூதாஸ் தான் காட்டி கொடுக்கும் தேவ திட்டம் கிடையாது. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் தான் கர்த்தர் நியமிக்கிற. ஆனா இவனுக்கு வந்து அந்த டெம்டேஷன் பிசாசு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, ஐயோ நம்ம உள்ளத்துலதான் இப்படி எல்லாம் கொஞ்சம் பிசாசுக்குரிய சிந்தனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு உணர்ந்து இவன் தப்பிச்சு வெளியில வந்திருந்தான் வச்சுக்க, பிசாசு இந்த 12 பேர்ல வேற யாராவது ஒருத்தர் போய் பிடிச்சிருப்பான், ஓ இவன் உஷாராயிட்டான், இனி இவன் நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த 12ல வேற ஒரு ஆள் விட்ட போய் நுழைஞ்சு வேற ஒருத்தர் ட்ரை பண்ணிருப்பான், இவன் தப்பிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இப்படி கர்த்தர் காமனா ஒரு எச்சரிப்பை கொடுத்தும் கூட, ஒரு உணர்த்துதலை கொடுத்தும் கூட இவன் தன்னை பெருசா கரெக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா கர்த்தர் வந்து யூதாஸ் தான் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பிக்ஸ் பண்ணல, ஆளு பிக்ஸ் பண்ணல, ஒத்தன்ட்டாரு. இந்த சூழ்நிலையில யூதாஸ் என்ன செய்யணும், கவனமா இருந்திருக்கணும். சீமான் குமார் நாகி யூதாஸை குறித்து அங்க அவனும் இருக்கிறான். ஆனால் இப்ப இந்த சூழ்நிலை அவன் உணர்வடைஞ்சு வெளியில வந்திருந்தான்னா இவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்யல, அப்படியேதான் இருக்கிறான். அடுத்த லெவல்ல பாருங்க, இவனுக்குள் இருக்கிற அந்த டெம்டேஷனை இவன் அப்படியே வளர பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அடுத்த ஸ்டேஜுக்கு அவன் போறான் பாருங்க. லூகா எழுதின சுவிசேஷத்தில் 22 அதிகாரத்துக்கு வருவோம். 22 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான்.
இங்கே பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகையின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு போய் அவரை சிலுவையில் அறையின்னு சொல்லி பிளான் போட்டுட்டாங்க. பிளான் போட்டாங்களே தவிர அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி இந்த இயேசுவை பிடிக்கலாம், சரியான டைம்ல பிடிக்கணுமே, ஜனங்கள் எல்லாம் அதுக்கு இடத்துல அவர் பப்ளிக்கா பிடிக்க முடியாது, இது எப்படி செய்யலாம்னு அவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்படி தடுமாறும் பொழுது பாருங்க, இந்த பிசாசினால் தூண்டப்பட்டவன், பிசாசினால் நடத்தப்பட்டவன் இவன் நேர என்ன செய்கிறான், இவனாகவே பிசாசனால் கொண்டு போகப்படுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேத பாரகர் பரிசை ஆசிரியர்கள் யாரும் யூதாஸ் வந்து இவங்க அப்ரோச் பண்ணல, அவங்க வந்து இவனை தேடி வரல, தேடி வந்து எப்பா நீங்க யாராவது யூத இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குறீங்களா, பணம் கொடுக்குறோம், அவங்க யாரும் இவங்க வரல, இவங்க கிட்ட வரல. ஆனால் இவனாகவே புறப்பட்டு அவங்கள தேடி போறான். பிசாசு பாருங்க என்ன அழகா அந்த இடத்துல செயல்படுறான், அவர்களை திட்டமோட வைக்கிறான். பஸ்கா பண்டிகையின் காலத்துல வந்து அவங்களை வந்து இயேசு கிறிஸ்து பிடிக்கணும் திட்டமோட வைக்கிறான். அதே பிசாசு இங்க இவனையும் வந்து ஏவி அந்த திட்டம் போடுறவங்களுக்கு நேரா போய் பேரம் பேசுறதுக்கு இவனையும் தூண்டி விடலாம். கரெக்டா அவங்களையும் செயல்பட வச்சு இவனையும் தூண்டி விட்டு இவனாகவே நேரா போய் அவங்க கிட்ட போய் பேரம் பேசலாம், அவரை காட்டி கொடுக்கிறேங்கிறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, தூண்டி விடுதலுக்கு அவன் இடம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்பொழுது அவன் நடத்தப்படுகிறான். பிசாசவனை நடத்திட்டு போறான். இவனை வாலண்டியரா போய் அவங்ககிட்ட ரேட் பேசணும். அவரை காட்டி கொடுத்தான், என்ன கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க என்று சொல்லி அவரிடத்துல போய் அவன் பேரம் பேசுகிறான். அப்போ இதெல்லாம் பாத்தீங்களானால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனோட லைஃப்ல வந்து பிசாசின் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிறது. அப்ப இந்த இடத்துல பிசாசு இவனுக்குள்ள புகுந்து இவனை கொண்டு போய் அந்த ஆசாரிய இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சான் வேதம் சொல்லும். அப்ப பிசாசு பாருங்க, இவன் கொஞ்சம் தூண்டப்படும் போது இடம் கொடுத்ததுடைய விளைவுதான் இவனுக்கு காரியம் நடக்குது. கடைசியில இந்த சூழ்நிலையில போய் அவன் பேரம் பேசிட்டு வந்துட்டான். இப்ப அவன் கிட்டத்தட்ட கமிட் ஆயிட்டான். கடைசி நம்ம ஏற்கனவே உபவாச 13 யோவான் 13 எல்லாரும் பஸ்கா பண்டிகை வந்துருச்சு. அந்த பஸ்கா ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசரித்துக் கொண்டிருக்கும் பொழுது 12 இருக்கிறாங்க. அப்பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இயேசு கிறிஸ்து சொன்னார். எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. யாரா இருக்கும், ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானாங்கிறாங்க. இவனும் வந்து ஆண்டவரே நானாங்கிறான். இவனுக்கு தெரியும், இவன் தான் தெரியும். ஆனா இவனும் வந்து ஆண்டவரே நானாங்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து யோவானுக்கு காட்டுறான். யோவான் கேட்கிறான், ஆண்டவரே அது யார் என்று கேட்கிறான். இந்த துணிக்கை தொய்த்து நான் யார்கிட்ட கொடுப்பனோ அவன் தான் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அந்த துணிக்கை எடுத்து திராட்சை ரசத்தில் தொய்த்து யூதாச கூப்பிட்டு கொடுக்கிறார். அதை அவன் வாங்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று பார்க்கிறோம். இது எவ்வளவு பயங்கரமான காரியம். இப்ப இங்கே சாத்தான் அவனை உள்ளே நடத்திட்டு போறான். ஆனா அந்த இடத்துல டோட்டலா சாச்சுரேட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பந்தி அங்க பஸ்கா நடக்குது. அபாத்திரமா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறவன் இவனும் போய் அபாத்திரமாய் போய் கர்த்தருடைய பந்தியை கையில வாங்குறான். அபாத்திரமாய் அதை வாங்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்து விட்டான். இதுதான் நம்ம பந்தி விஷயத்துல கர்த்தர் சொல்றோம். அபாத்திரமா வாங்கினா வியாதி வரும், மரணம் வரும்ன்றது இதுதான். அப்ப இந்த இடத்துல சாத்தான் அபாத்திரமாய் இவன் கர்த்தருடைய பந்தியில கையை நீட்டும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்கு சீக்கிரத்திலேயே மரணம் சம்பவித்து விட்டது. பிசாசு அதுக்கு பிறகு அவனை விடவே இல்லை, க்ளோஸ் பண்ணிடுச்சு. அவன் அதுக்கு பிறகு அவன் யோசிச்சு வெளியில வர்றதுக்கு அவனுக்கு மைண்ட்ல இடமே கொடுக்கல. ஏன்னா அவனுடைய மைண்ட் டோட்டலா சாச்சுரேட் ஆயிடுச்சு. கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்ப நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசின் தூண்டுதல் வரும்பொழுதே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தூண்டுதல் வரும்பொழுது நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா அவன் நடத்த ஆரம்பிப்பான். நடத்த ஆரம்பிச்சு அதன் பிறகு உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு ஒரு நபரால மீள்வது முடியாது. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அப்ப தூண்டுதல் வரும்பொழுதே கவனமா இருக்கணும். தாவீதுடைய விஷயத்திலும் அவன் அப்படிதான் விட்டுட்டான். அதே போல யூதாசுடைய விஷயத்திலும் அவன் இப்படிதான் விட்டான். எல்லாம் மேட்டர் வேற. தாவீதுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது அவன் சென்சஸ் எடுத்த நல்ல விஷயம் தான் நினைச்சு செஞ்சான், கடைசியில தப்பா போச்சு. யூதாஸ் பார்க்கும் பொழுது சரி, அவரை இவன்தான் காட்டி கொடுக்கறதுனால ஏதோ 30 வெள்ளி காசு நமக்கு கிடைக்கும், அதை தான் கணக்கு பண்ணான். இதை வச்சு இயேசு கிறிஸ்து கொலை செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும்போது அவன் ஃபீல் பண்றான். ஆனால் அவன் சாதாரணமா நினைச்சான். அது பார்த்தா விபரீதமாய் போய் முடிஞ்சிருச்சு. சாத்தான் அவனை கொன்று போட்டான். மூணாவது, பிசாசு ஒரு நபருடைய வாழ்க்கையில் எப்படி நமக்குள் அவன் கிரியை செய்கிறான், எப்படி இடம் பிடிக்கிறான். யோபுவின் புஸ்தகம் 3:25. யோபுவின் புஸ்தகம் 3:25.
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது,
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது,
நான் அஞ்சினது எனக்கு வந்தது,
நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இது யோபுவினுடைய கன்ஃபஷன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுவுடைய கன்ஃபஷன் இது. யோபுடைய வாழ்க்கையை போல யாருமே எல்லாத்தையும் இழந்திருக்க முடியாது. எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்தான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழந்தான். மனைவியினுடைய அன்பை இழந்தான். எல்லாத்தையும் இழந்து ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமைக்கு போயிட்டான். சாம்பல்ல உட்கார்ந்துட்டான். அந்த ஸ்டேஜ்ல இப்ப இந்த வார்த்தையை சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுங்கிற இந்த யோபு ஒரு சிறந்த பக்தி உள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன் அவனை மாறி ஒரு சிறந்தவன் யாருமே கிடையாது. அவ்வளவு சிறந்தவனாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சிருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய இழப்புகள் நேரிட்டது. அப்ப இவ்வளவு பெரிய இழப்புகள் நேரிட்டதற்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பிசாசு இவன் வாழ்க்கையை வந்து ஆக்கிரமிக்கிறான். பிசாசுடைய நோக்கம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை எப்படியாகிலும் கத்தரை தூஷிக்க வைக்கணும். கத்தரை பழி வாங்குறதுக்கு பிசாசு என்ன செய்யறான், ஒரு தேவ பிள்ளையை கத்தருக்கு விரோதமாய் செயல்பட வச்சு கத்தரை பழி வாங்குறது, அதுதான் அவனுடைய திட்டம். அப்ப அவன் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கறான், யாரெல்லாம் நல்ல தேவ பிள்ளைகளா இருக்கிறாங்களே அவங்கள கத்தருக்கு விரோதமா திருப்பி விட்டணும், நல்லா இருக்கிறவங்கள கத்தருக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட்டணும், அதுதான் அவனுடைய நோக்கம். அப்படி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய வீழ்த்த நினைக்கும் பொழுது, அவன் உலகத்திற்கிற நல்ல சிறந்த பக்தி உள்ளவங்களை தான் அதை பார்த்திருப்பான். அப்ப யோபுதான் இருந்ததுலேயே சிறந்த பக்திமான். எங்கிருந்து வருகிறேன் கர்த்தர் கேட்கிறாரு, பூமி எங்க சுத்திட்டு வரேன். அப்ப என் தாசனாக யோபுவின் மேல் கண் வைத்தாய், கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லைன்னாரு கர்த்தர். இப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த யோபு இவ்வளவு நல்லவன், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் சாட்சி, அவனை குறித்த சாட்சி கொடுக்கிறார். ஆனா பிசாஸ் சொல்றான், அவன் மிருதமாகவா அவனை சேவிக்கிறான், அவனுடைய சம்பத்தெல்லாம் நீ ஆசீர்வதித்து இருக்கிறீர், பூமியில் அவன் சம்பத்து பெருகி இருக்கிறது, நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர், இதெல்லாம் சொல்றான், அதை தாண்டினால் ஒண்ணு செய்ய முடியல. அப்ப இந்த வேலி அடைச்சிருக்கிறார், அதை தாண்டி போக முடியல. அப்ப இந்த யோபுவ பிசாசு தொடவே முடியாம இருந்திருக்கும். கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன், ஒரு காரியத்தில் நீதி உள்ளவராக தான் இருப்பார். எந்த ஒரு விஷயத்தில் நீதி உள்ளவர், ஒரு சின்ன அநீதி கூட அவரிடத்துல கிடையாது கர்த்தரிடத்துல. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளையை பிசாசனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட தொட முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம கீழ விடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடி இந்த யோபுவுக்கு வந்துச்சு? கர்த்தர் அனுமதிச்சார் இல்லையா, நீ அவன் மேல கையவை அனுமதிச்சார். இப்ப நம்ம அதையும் யோசிக்கணும், ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் தேவ பிள்ளையை பிசாசு தொட முடியாது. உலகத்தான தொடலாம், தேவ பிள்ளையை கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளையை அவர் தொடர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாம கர்த்தர் கொடுக்க மாட்டார். யோபு ஒரு சிறந்த பக்திமான், தப்பே சொல்ல முடியாது. ஆனால் அவன் அவ்வளவு நல்லவனாய் சுத்தமான ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட அவனுடைய மைண்ட்ல வந்து ஒரு விதமான நெகட்டிவ் தாட் அவனுக்கு இருக்குது. ஒரு நெகட்டிவ் தாட் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட் என்ன, இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, ஒரு நாள் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஒரே நாள் இந்த பிள்ளைகள் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட், அவன் என்னதான் பக்தி உள்ளவனாய் ஒரு சிறந்த பரிசுத்தவனாய் இருந்தாலும் அவன் தாட்ல இப்படி ஒரு பயம், தேவையற்ற ஒரு பயம் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு என்ன பண்றது, இப்படி ஆயிடுமோ, என் பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போயிடுவாங்களோ. அதனாலதான் இந்த யோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தினம் பலி செலுத்துவானோ, ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ, பயந்து பயந்து பலி செலுத்தலாம், ஐயோ இனி செத்துட்டாங்கன்னு என்ன பண்றது, அவங்களுக்கு பலி செலுத்தி காப்பாத்திடுவோம். அப்புறம் அடுத்து அவன் செய்யறான், பலி செலுத்தலாம், பயப்படுறான், என்னைக்கு என்ன ஆயிடுமோ, உடனே பலி செலுத்தலாம், பயம் செலுத்தலாம், பலி செலுத்தலாம். அந்த ஒரு பயம் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட் அவனுக்குள்ள ஓடிச்சு. பிசாசு பாக்குறான், இந்த யோபுவை நான் தொடணும், கர்த்தர் வந்து பர்மிஷன் கேட்கிறான், நீ அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடுவீரானால் அவனுடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷி காணப்பார். யோபு 1:11-2:5 அப்படி சொல்லுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாரு, அவனை நான் உன்னை அவனை தொடுவதற்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது, அவன் 100% பெர்ஃபெக்ட், நீ அவனை தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லலையே. அவன் 100 சிறந்தவன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல பூமியில யாருமே இல்லை, அவனை தொடர்றதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடையாது, போ சொல்லிருக்கலாம். ஆனா ஏன் கர்த்தர் சொல்லல? சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. அவனுக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ். என்ன ஆயிடுமோ. அப்போ பிசாசு சொல்லியிருப்பான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, அவன் உத்தமன் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், சன்மார்க்கன் ஒத்துக்கொள்ளுகிறேன், உமக்கு பயப்படுகிறவன் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், பூமியில் அவனை மாதிரி யாருமே கிடையாது அதையும் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா அடிக்கடி இப்படி பயப்படுறானே, நீ அவன் அப்படி வேலி அடைச்சு பாதுகாத்திருக்கிறீன், அதெல்லாம் உண்மைதானே, அப்ப ஏன் அவன் பயப்படுறான்? நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீ அவ்வளவு அழகா வேலி அடிச்சு பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுதும் ஏன் அந்த வேலையை அவன் நம்பாம அடிக்கடி பயப்படுறான்? நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சிருக்கிறது எனக்கும் தெரியுது, அந்த வேலையை தாண்டி என்னால் ஒண்ணும் செய்ய முடியல, ஆனாலும் அந்த வேலி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அதை தாண்டி என்னால் அவங்கள தொட முடியல, ஆனாலும் இவ்வளவு பெரிய வேலியை நீ போட்டிருக்கிற அந்த வேலையை கண்டு நான் பயப்படுறேன். ஆனா அந்த வேலையை அவன் விசுவாசிக்கலையே, அதான் சாரி. அந்த வேலி எனக்கு தெரியுது, அந்த வேலையை நான் ஃபீல் பண்றேன், ஆனா அந்த வேலையை அவன் ஃபீல் பண்ணலையே, அந்த வேலையை நான் புரிகிற அளவுக்கு அவனுக்கு புரியலையே அந்த வேலி. நீ அவ்வளவு அவனை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீ, ரைட்டு தான், ஆனால் அந்த வேலியை குறித்து எனக்கு மயம் இருக்கிறத தாண்டி வர முடியல, ஆனால் அந்த வேலியுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியலையே, இதை பத்தி என்ன சொல்றீர்? கர்த்தரால் ஒன்று சொல்ல முடியல, இதை பத்தி என்ன சொல்லுகிறீர்? கர்த்தருக்கு ஒன்று சொல்ல முடியல. நீ சொல்றது கரெக்ட் தான், அவன் எப்பவுமே தேவையில்லாம பயப்படுறான், என் பிள்ளைகள்லாம் ஒரே நாள்ல செத்து போயிடுவாங்களோ, என் பிள்ளைகள்லாம் ஒரே நாள்ல ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடுமோ, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் ஒரே நல்ல கொள்ளையடிச்சிடுமோ, எனக்கு வியாதி வந்துடுமோ, ஒன்னில்லாம நான் மோசமான நிலைமைக்கு போயிடுவனோ, இதை நினைச்சிட்டே இருக்கிறான். நீ சொல்றது கரெக்டு தான், இந்த வாய்ப்பு எனக்கு இருக்கிறது, இது நான் கொடுத்த பயம், இது நான் கொடுத்த இன்செக்யூர்டு ஃபீலிங், இது நான் கொடுத்தது. அந்த தாட்டு இருக்குதே, அவனுக்குள்ள தாட்டு வருதே, அது என்னது? அவனுக்குள்ள ஒரு பயம் வருதே, அந்த பயம் என்னுடையது, நான் கொடுத்த பயம் அது. அவன் சிறந்த பரிசுத்தவான் தான், ஆனால் அவன் சிந்தனையில் ஏன் தாட்டு இருக்குது? நான் விதைச்சிருக்கேன், நீர் போட்ட வேலியை தாண்டி என்னுடைய தாட்ல அவன் இருக்கிறான், அதனால கேட்ட ஓபன் பண்ணுன்றான். என் தாட்ல அவன் இருக்கிறதுனால அவனுக்கு எனக்கு ஒரு கேட்டை நீ ஓபன் பண்ணி கொடுக்கணும். கர்த்தர் பார்க்கிறான், சரி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு இடத்தில் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, ஓகே அலோவ் பண்றேன், நீ உன் பக்கமும் நியாயம் இருக்குது, நீ கேட்கறது நியாயம் இருக்குது, யோபுக்கு இப்படிப்பட்ட மயம் இருக்குது உண்மைதான், அதனால அலோவ் பண்றேன், ஆனாலும் லிமிட்டட் பர்மிஷன், அவனுடைய ஆஸ்திகளை மட்டும்தான் நீ எடுக்கணும், அவனுடைய பிள்ளைகளை மட்டும்தான் எடுக்கணும். அடுத்தது செகண்ட் டைம் வரான், செகண்ட் இப்போ உனக்கு லிமிடெட் பர்மிஷன், அவன் சரீரத்தில் தான் கை வைக்கணும், அவன் உயிரை நீ கை வைக்க உனக்கு அனுமதி கிடையாது. அப்போ எந்த லெவலுக்கு பர்மிஷன் கொடுக்கிறாரோ அந்த லெவலுக்குள்ள அவன் வர முடியுது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில் அதனால கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை கன்ஃபஸ் பண்றான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவ்வளோ பெரிய பக்தி உள்ளவன், தன் சிந்தனையிலே பிசாசுடைய ஒரு காரியை தன் சிந்தனையில் வச்சிருந்தான். பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசுடைய ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, அந்த நிலைமை அவன் ஃபீல் பண்ணிட்டே இருந்தான், அது நடந்தே போச்சு. ஏன்னா அதை வச்சுதான் பிசாசுனோட எதைக்குமே சொல்றேன், ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சாதான் பிசாசுனோடைய முடியும், ஒரு சின்ன லூப் ஹோல் கூட கிடைக்காம ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவனால் நுழைய முடியாது. ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்கணும், சின்னது கிடைக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் கிடைச்சாலும் அதுல வழி நுழையுமா? அதனால யோபுவை பத்தி நம்ம எல்லாமே பாசிட்டிவா பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா அதுக்குள்ளயும் ஒரு சின்ன வாட்டை இருக்குது. அது வழியா என்ன செய்யணும்? பிசாசு நுழைந்து விடுகிறான். அதனால உங்களுடைய சிந்தனை, சாதாரண ஒரு சிந்தனையில கத்தர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை விசுவாசிக்க பயந்துட்டாலே அது பிசாசுக்கு சாதகமா போயிடும். சின்ன சிந்தனை அது பிசாசுக்கு சாதகம் போயிடும். இது நம்ம வந்து நேச்சுரலா நினைப்போம், ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வர பயம் தானே எனக்கு வருது. எல்லாருக்கும் வரலாம், ஆனா நமக்கு வரக்கூடாது. எல்லாருக்கும் வரலாம், ஆனா நமக்கு வரக்கூடாது. இப்படி ஆயிடுமே, எல்லாம் அழிஞ்சிடுமா, இன்னைக்கு ஐயோ உலகம் அழிய போதுன்றாங்களே, எல்லாம் அழிஞ்சுமா, எல்லாம் வீடு கீடு எல்லாம் போயிடுமா, அது போயிடுமா, இது பண்ண எல்லாம் பயப்படலாம். நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமென். நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு வளையத்தை விசுவாசிக்கணும். பிசாசு கொண்டு வருகிற பய சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த பய சிந்தனைக்கு இடம் கொடுக்கும் பொழுதே பிசாசு இறங்கிடுமா? சரி, நாலாவது ஒன்று ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். பிசாசு எப்படி நுழையிறான் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:21-23 வரைக்கும் படிப்போம். மத்தேயு 16:21-23.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும்
பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
இங்கே பார்க்க, பேதுருவை திரும்பி பார்த்து இயேசு கிறிஸ்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை தான் சொல்றார் சாத்தானின். அவனுக்குள்ள சாத்தான் புகுது ஒரு வார்த்தையை பேசுறான். சாத்தான நிறைய பேர் நினைக்கிறாங்க, பேதுருக்குள்ளத பிசாசை இயேசு கிறிஸ்து துரத்துறாரு நினைக்கிறாங்க. பேதுருக்குள்ளத பிசாசு கிட்ட ஒண்ணு கர்த்தர் பேசல, பேதுருகிட்ட தான் பேசுறாரு. அப்படி எனக்கு பின்னாக போ சாத்தானே, அதோடு நிறுத்தி தான் நம்ம சாத்தான்கிட்ட பேசுறோம்னு நினைச்சிருக்கான். தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை, இது சாத்தான் கிட்ட சொல்லுவாரா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திய மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க சாத்தான் சொல்ல முடியுமா? அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்ப இது யார்கிட்ட பேசுறாரு? பேதுருகிட்ட தான் பேசுறாரு, சாத்தான்கிட்ட பேசல. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து அவன் பேசுகிறதை வைத்துக் கொண்டு அவனையே சாத்தான் திட்டுறாரு. ஏன்னா அவன் சாத்தானுடைய ஏஜென்டா இப்ப செயல்பட்டு அவனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அவன் பேசலாம் இல்லையா? பிசாசுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் பேதுரு. அதனாலதான் அவனையும் சாத்தானு கண்டிக்கிறார். இங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுறார். மூப்பராலும் அநேகராலும் காட்டி கொடுக்கப்பட்டு நான் கொலை செய்யப்படுவேன் சொன்ன உடனே பேதுரு ரொம்ப எமோஷன் ஆயிடலாம். ஆண்டவரே, அவர் தனியை கூட்டிட்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது என்று, இது சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொண்டானாம். பேதுரு சில விஷயத்தெல்லாம் யாருமே செய்யாத சில விஷயத்த செஞ்சிருப்பான். காதை வெட்டுறது, தண்ணி மேல நடக்கிறது, இதெல்லாம் யாருமே செய்யாத விஷயம். காதை வெட்டுறது எந்த சீசனும் செய்யல, தண்ணி மேல நடந்ததும் யாருமே செய்யல. இயேசு கிறிஸ்து திட்டின ஒரே ஒரு ஆலயம் தான், இயேசு கிறிஸ்துவே திட்டித்தான், அவரே திட்டான். சீஷர்களை யாருக்குமே அந்த தைரியம் வரல, இவனுக்கு அந்த தைரியம் வந்து அவரே திட்டான். என்ன ஆண்டவரை பேசு, என்ன பேசுற உங்களுக்கு தெரியுதா, யோசிச்சுதான் பேசுறீதா இல்லையா அப்படின்னு அவரே திட்டான். தப்புன்னு அவருக்கு தனியை கூட்டிட்டு போய் திட்டுறானா? எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான் பாரு. இந்த திட்டுதல் கோபத்தினால வரல. இந்த திட்டுதல் பாத்தீங்கன்னா அன்பின் உச்சத்துல வந்த திட்டு. இது கோபமா திட்ட திட்டு கிடையாது, திட்டான். ஆனா திட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு திட்டு இருக்குது. இது அன்பின் உச்சத்துல வந்த திட்டுதல். என்ன பேசுறீங்க? சாகரன் சாகரன் பேசுறீங்க? என்ன என்ன பேசுறீங்க? சரியா நீ பேச யோசிச்சுதான் பேசுறீதா இல்லையா அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது அன்பின் உச்சத்துல வந்த திட்டுதல். ஏன் இவனுக்கு இவ்வளவு அன்பு வந்துருச்சு? காரணம் அதுக்கு முன்னால இவனுக்கு வந்த புகழ்ச்சி தான் காரணம். அதுக்கு முன்னால கொஞ்சம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்பார், பதிமூணாவது படிக்க டைம் இல்ல, பதிமூணாவது வசனத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிசி பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கிட்ட வரும் பொழுது மனுஷகுமாரனாக்கி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு காமன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார். அப்ப சீஷர்கள் சொல்வாங்க, சிலர் யோவான் என்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் தீர்க்க தரிசிகளில் ஒருவர் சொல்றாங்க அப்படின்னு அவரை பத்தி இருக்கிறதான ஒபீனியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்பாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? உலகம் என்ன புரியல, நீங்களாவது என்னை புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? மத்த 11 பேர் வாய் பிறகல. இவன் டக்குன்னு இவனுக்கு டக்குன்னு வெளிப்பாடு கிடைக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஜபம் பண்ணியிருப்பான். பிதாவே என்னமோ இவர் கேட்கிறாரு, இதுக்கு என்ன பதில்? பிதா சொல்லியிருப்பார், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன்னு சொல்லு. வெளிப்பாடு டக்குன்னு பிதா நமக்கு ஒரு நிமிஷம் சின்ன ஜபம் பண்ணிருக்கணும். பிதா அவன் பேசுறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லு. டக்குடு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ட்டான். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரே சந்தோஷம். உடனே அந்த பதில் கரெக்டான பதிலை கொடுத்தான். இந்த பதில வந்து ஒருவனும் தன்னுடைய அறிவினால சொல்ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும். உடனே சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினால் இதுக்கு ஒரு நிவாரணம் உனக்கு நான் அறிவிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தர் அவனுக்கு ஒரே பிராமிஸ் அள்ளி வீசுறாரு. ஏகப்பட்ட வாக்கு திட்டத்தை கொடுத்துட்டாரு. நீ தான் சபையை கட்ட போறேன், உன் மூலமா சபை கட்டப்பட போதுன்ட்டாரு. எடுத்தோடனே ரெண்டாவது சொல்லிட்டு அவன் கோயில் அத்தாரிட்டி கொடுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே பேதுரு தான் கையில சாவி வச்சிருக்கிறாங்க நினைச்சு காட்டுக்கிறாங்க. இல்ல சாவி ஏஜென்ட் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த சாவி எல்லாம் பரலோக சாவி பேதுருட்டி கிடையாது, எந்த ஊழிகார்ட்டையும் கிடையாது உலகத்துல. அதெல்லாம் கிடையாது, சாவி எல்லாம் யார்ட்டையும் கிடையாது. அவ பார்க்கும் பொழுது பேதுருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. இந்த எல்லாருக்கும் பப்ளிக்ல கட்ட சொல்லிட்டாரு. 11 பேருக்கு முன்னால வச்சு இவனை புகழ்ந்துட்டாரு. ஓஹோன்னு புகழ்ந்துட்டாரு. தாங்க முடியல, ஐயோ இவரை மாதிரி இவர் நல்ல ஆண்டவர் இல்லையே, இவனுக்கு மனசுல வந்துருச்சு. எல்லாருக்கும் முன்னால இப்படி புகழ்ந்துட்டாரு, இவரு தான் நல்ல ஆண்டவர், எல்லாருக்கும் முன்னால அவளுக்கு நம்மளை தூக்கி வச்சுட்டாரு, நமக்கு தான் ஹையஸ்ட் பொசிஷன். ஏன்னா இந்த சீஷர்கள் 12 பேருக்கு என்னைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, நம்மில் யார் பெரியவன்? இந்த போராட்டம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு. இதுல யார் லீடர்? இது என்னைக்குமே இவங்களுக்குள்ள மோதிட்டே இருந்துச்சு. இப்ப பப்ளிக்கா இவர் சொல்லிட்டாரு, உன்னை வச்சுதான் என் சபையை கட்ட போறோம்னு. இவனுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்ன வச்சுதான் கட்ட சபையை கட்ட போறாரு? நான் தான் லீடர். எங்கிட்டதான் சாவி கொடுத்துறாரு, எனக்கு தான் அதிகாரம் கொடுத்த, நான் தான் லீடர். இப்ப இவனுக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிருச்சு. மத்த யாரும் இவனை எதிர்த்து நிக்க முடியாதபடி சரியான பாயிண்ட். இவனுக்கு லீடர்ஷிப்புக்கு நல்ல அத்தாரிட்டி கிடைச்சிருச்சு, பப்ளிக்கா சொல்லிட்டாரு. இப்ப அவனுக்கு ரொம்ப அன்பின் மிகுதி, ரொம்ப பாசம் வந்துருச்சு இயேசு கிறிஸ்து மேல, ஓவர் பாசம். அந்த பாசத்துல போய் ஆண்டவர் என்ன பேசுறீங்க, இதெல்லாம் நடக்க கூடாது உங்களுக்கு தான். ஓ இது இப்படி போனா அப்படி போது. உடனே படையே பிசாசேன்ட்டு சாத்தானேன்ட்டு அவன் அதான் பேதுருவைண்ட் அடிச்சார். எந்த அளவுக்கு தூக்குனாரோ அந்த அளவுக்கு ஒரே அடி அடிச்சார், சாத்தானேன்னு அடிச்சார் ஒரே அடி. அவன் எந்த அளவுக்கு டக்குன்னு அப்படியே அட்ரஸ் மாத்திட்டாரு. அப்ப நடத்துற பிசாசு பாரு, ஒரு செகண்ட்ல மாறுது. ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு பேதுருக்கு, இவனுக்கு அந்த உச்சகட்டமான சந்தோஷம் வந்து பெருமை வந்து இயேசு கிறிஸ்து மேல ஒரேடிய மனுஷீக அன்பு பெருகின உடனே டக்குனு பாத்தீங்கன்னா சாத்தா அங்க யூஸ் பண்ணிட்டான். அந்த அவன் கூட பேச ஆரம்பிச்சான் டக்குனு. ஒரு பக்கம் தேவன் பேசி முடிச்ச உடனே அவன் இந்த பக்கம் கொஞ்சம் மைண்ட் திருப்பணும்னு சாத்தான் பேச ஆரம்பிச்சுட்டான் அவனை வச்சு. எவ்வளவு குயிக்கா காரியம் மாறுது பாருங்க, சடனா மாறுது. அப்ப இவ்வளவு தூரம் மாறினதுக்கு ஒரே ஒரு ரீசன், அளவு கடந்த மனுஷீக அன்பு இயேசு கிறிஸ்து மேல வந்துருச்சு. அவர் சாகவே கூடாது, இவனை பாராட்டிட்டே உட்கார்ந்துருக்கணும். இவனோட நீதான் தலைவன், நீதான் தலைவன் எப்பவுமே அவர் சொல்லிட்டே இருக்கணும். இவர் சாகவே கூட செத்தார்னா கடைசியில் இந்த இது போயிடும். ஆனால் இவர் சாகாம இருக்கணும்னு அவன் நினைச்சுட்டான். ஆனால் தேவ திட்டம் வேற இல்ல. அப்போ தேவனுடைய சிந்தனைக்கு மாறாக அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு இவன் வந்துட்டான். அது எப்படி கொண்டு போயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மிஞ்சின பாசம், அவர் ஒண்ணு சொல்றாரு அதை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துருச்சு. அது அவனுக்கு தெரியல. அவர் வந்து இப்படி நடக்கணும்ங்கிறாரு, இது நடக்க கூடாதுங்கிறான். அவருடைய வார்த்தையில எதிர்த்து பேசுற அளவுக்கு அவனுடைய தாக்கு மாறி போச்சு. அவனுக்கு தெரியல, அது பாசத்துல வந்துச்சு. பாசத்துல வந்தாலும் எதுல வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து அவன் பேசக்கூடிய லெவலுக்கு அவனை கொண்டு போனது என்னன்னா சாத்தான். இதுக்கு காரணம் என்னன்னா, அளவுக்கு அடந்ததான மனுஷீக பாசம் அவர் மேல வந்துச்சு. ஓவரா இன்னைக்கு சொல்றேன், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து புகுறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. கர்த்தரை அவருடைய வார்த்தையைத்தான் நம்ம எப்பவுமே எல்லாத்த விட மேல நம்ம நினைக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பிளைண்ட நம்ம ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அளவு கடந்ததான சில நேரத்தில் நமக்கு மனுஷீக பாசத்தை நம்ம போய் நம்ம மாட்டி கொள்ளும் பொழுது, பல நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யறோம், நம்மளை அறியாமலே போயிடுவோம். ஆனால் நம்முடைய பாசம், நம்முடைய பிடிப்பு, நம்முடைய பற்றுதல் எல்லாமே பிரதானமாக தேவனுடைய வசனத்தின் மேலதான் இருக்கணுமே தவிர, அந்த பர்சனாலிட்டி மேல போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின் மேலதான் இருக்கணும், அந்த வார்த்தையிலேயே தான் நம்ம நிற்கணும். அப்ப இவன் பார்க்கும்போது அளவு கடந்த பாசத்தை அவர் மேல பொழிய போய் அது அவன் அவனை அறியாமே பிசாசுக்கு அவன் இடத்தை ஓபன் பண்ணி கொடுத்துட்டான், பிசாசு அவனை யூஸ் பண்றதுக்கு. அப்போ நம்ம சிந்தனையில மாற்றம் வந்துடுறப்பப்பா கர்த்தாவோட ரிசல்ட் என்ன, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ கர்த்தருக்குரிய நம்முடைய சிந்தனையில பாருங்க, பிசாசுடைய கொண்டு வரதுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது தேவ காரியம், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது பிசாசுடைய காரியம். புரியுதா? இந்த மனுஷீக லௌகீக காரியத்திலேயே நம்முடைய மைண்டை கொண்டு போய் நம்மளை அப்படியே லாக் பண்ணிடும் பிசாசு. ஆவிக்குரிய சிந்தனையிலிருந்து நம்ம உலக சிந்தனையில கொண்டு போய் லாக் பண்ணிடும். அதனால என்னைக்குமே சொல்ல, நம்முடைய சிந்தனை இந்த நாலு விஷயத்தை நினைக்கிறேன், காமிச்ச நாலு காரியத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே மைண்ட சார்ந்தது தான். கவனிச்சீங்களா? தாவீதை பிசாசு ஏவினான் என்றதுக்கு இல்லையா, யூதாஸ் காரியத்தை தூண்டிவிட்டது, காட்டி கொடுக்கிறதுக்கு மைண்ட்ல தூண்டிவிட்டது. மூணாவது யோபுவுக்கு நெகட்டிவான தாட்டை மைண்ட்ல கொடுத்துச்சு, என்ன நடக்குமோ மைண்ட்ல கொடுத்துச்சு. மூணாவது, நாலாவது பேதுருவுக்கும் பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மைண்ட்ல, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் மைண்ட்ல. அப்போ மைண்ட் தான் ரொம்ப முக்கியம், நம்முடைய மைண்ட் ரொம்ப முக்கியம். பிசாசு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேட்டீங்கன்னா மைண்ட் தான். ஒரு பிசாசு ஒரு நபருக்குள் என்டர் ஆகிறது அவன் என்ட்ரன்ஸ் கேட்டீங்கன்னா மைண்ட் தான். அந்த மைண்ட்ல தான் அவன் என்டர் ஆவான். அதுல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும், நல்லதா தெரியுது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. புரியுதா? நல்லதுன்னு சொல்லிட்டு தாவீது ஏமாந்து போயிட்டான், யூதாசுக்கு பணம் கிடைக்குது அதனாலதான் அதுக்கு அவனுக்கு அது நல்லதா கெட்டதான்னு கூட ஜட்ஜ் பண்ண முடியல, அது எப்படி போய் முடியும்னு கூட அவனுக்கு தெரியல. யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எவ்வளவு இருக்குது, ஆனால் அந்த சிந்தனையை பிசாசு கொண்டது சிந்தனையை அவனால அரெஸ்ட் பண்ண முடியல, ஏமாந்து விட்டுட்டான், அதனால அவன் மாட்டிட்டான். அதே போல பார்க்கும் பொழுது பேதுருவும் அளவு கடந்த பாசத்தை, மனுஷீக பாசத்தை இயேசு கிறிஸ்து மேல கொண்டு போய் வைக்க போய் கடைசியில் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைக்குள்ளவன் தள்ளப்பட்டுட்டான். அதனால என்னைக்குமே சொல்றேன், சிந்தனையை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. என் சிந்தனை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. என் சிந்தனை இன்னைக்கு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, இப்ப கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க சிந்தனை இதுல கொஞ்சம் திரும்பி வேற மாதிரி போதும்னு தெரிஞ்சதுன்னா உடனே கரெக்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, அதை விட்டுட்டீங்கன்னா அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சோம். புரியுதா? அதுல சிந்தனையில தான் அவன் என்ட்ரன்ஸ் இருக்குது, மைண்ட்ல தான் அவனோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை என்னைக்குமே சாக்கிறதைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பிசாசிற்கு இடம் கொடாமல் இருங்கள். வேதத்தில் பிசாசானவன் ஒரு நபருடைய வாழ்க்கையில் எப்படி அவன் பிரவேசிக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் அதன் வழியாய் அவன் பிரவேசிப்பான். நம்ம டோர் ஓபன் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவன் அதன் வழியாய் நுழைகிறான். தேவ பிள்ளைகள், கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அவன் பிரவேசிப்பதற்கு நம்ம இடத்தை திறந்து கொடுத்துடக்கூடாது. யோபு போன்ற சிறந்த தேவ பக்தியுள்ள நபர்களும் கூட பய சிந்தனையின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. தாவீதுக்கு தான் பிசாசுக்கு செவி கொடுக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. யூதாசுக்கு அவன் செய்யறது என்னன்னே அவனுக்கு புரியாமல், ஒரு சின்ன ஆதாயத்துக்காக அவன் என்ன செய்யறன்னு புரியாமலேயே அவன் சிந்தனை மழுங்கி போய்விட்டது. பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அளவற்ற மனுஷீக பாசம் கடைசியில் அவனை தேவனுக்கேற்ற சிந்தனையிலிருந்து மனுஷருக்கேற்ற சிந்தனைக்குள் தள்ளிவிட்டது. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய சிந்தனையை எப்பொழுதுமே நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா அல்லது மனுஷனுக்கு ஏற்றதாய் மாறிவிட்டதா? தெய்வீகத்தை சிந்திக்கிறதா அல்லது உலகத்தனமாகவே போகிறதா? கர்த்தருக்கு ஏற்றதில் கடந்து போய் கொண்டிருக்கிறதா அல்லது எப்பொழுதும் உலகமா உலகத்தின் காரியத்திலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் சிந்தனையை நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குரியதாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதுற நிறுவம் 4:7 பின்பு பார்க்கும் பொழுது, கடைசியாக என் சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் சிந்தனையை நீங்கள் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொண்டால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். வேறே சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. உலக சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. பணத்தை குறித்தே யோசிக்காதீங்க. புகழை குறித்து யோசிக்காதீங்க. வேண்டாத காரியங்களை குறித்தே யோசிக்காதீங்க. சிலது நல்ல விஷயத்தை போல உங்களுக்கு தோணும், அது நல்லதுதானே நீ யோசிச்சே இருக்காதீங்க. அது சரியானதா இருக்காது. நீங்க யோசிக்கிற சில நேரத்தில் நல்லது மாதிரி தெரியும், ஆனா அது சரியானதா இருக்காது. மற்றவங்களுக்கு அது நல்லதா இருக்கும், ஆனா உங்களுக்கு அது நல்லதா இருக்காது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லதா இருக்கும், ஆனா உங்களுக்கு அது சரியானதாய் காணப்படாது. கர்த்தர் அதை நமக்கு நியமிக்கல, உலகத்தானுக்கு அதை நியமித்திருக்கிறார். ஆனால் நமக்கு அதை கர்த்தர் நியமிக்கல. நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதை வேறு பாதை. அந்த பாதையில தான் நம்ம கடந்து போகணுமே தவிர, நம்ம உலகத்தாரை போல நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு மனுஷனுடைய சிந்தனையின் வாயிலாக பிசாசானவன் எப்படியெல்லாம் இடம் பிடிக்கிறான் என்பதை இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எச்சரிப்பாய் இருந்து ஆண்டவரே எங்களை ஜாக்கிரதையோடு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களை புடமிட்டு வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்புகள் எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை உணர்த்தி கொண்டிருப்பதாக. ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதனை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.